ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. ஸ்ரீ வானாச்சல மாமுனியே நமஹ. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதி குணாந்தவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் ரம்யஜா மாத்ரி யோகீந்திர பாதிரேகாமயம் சதா ததா யத்தாத்த சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. இது சுவாமி மணவாள மாமுனிகள் மற்றும் வானமாமலை மடத்து பிரத்யேக தனியன். அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாள மாமுனிவன் மாறன் மறைக்கு தனவாத நூத்தந்தாதிதான் என்று அது திருவாய்மொழி நூத்தந்தாதியுடைய தனியனிலே அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான்னு பொய்யிலாத மணவாள மாமுனிகள் அந்த திருவாய்மொழியிலேருந்தோ ஈட்டு ஸ்ரீ சுக்தியிலேருந்தோ சொல்லையும் பொருளையும், அதான் ரொம்ப முக்கியம், சொல்லையும் பொருளையும் அந்த பிரகரணத்துக்கு சேர அதை கலசி நமக்கு ஒரு தேன் போலே கொடுத்தருள்கிறார். அதைத்தான் இந்த தனியனில் அதி அற்புதமாக தெரிவித்தருள்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உபதேசரத்திரு மாலையிலே முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு என்று சுவாமியே தாமே அருளி செய்யும் பிரக்கிரியிலே அவருடைய வியாக்கியானங்கள் என்ன, இது மாதிரி யதிராஜரை பற்றி அவர் அருளி செய்யும் அந்த ஸ்தோத்திரங்கள் என்ன, இல்லை வியாக்கியானம் என்ன, ராமானுஜாதி வியாக்கியானமே இருக்கட்டும், இல்லை அந்த ரகசிய கிரந்தங்கள் வியாக்கியானங்கள் என்ன, இதில் அத்தனையும் முன்னோர் மொழிந்த சைலி அந்த சொல்லே இருக்கும், இல்லை அந்த பொருள் இருக்கும். அதனால் அவர் வந்து தான் சொல்வதை அனுட்டித்து காட்டினார், இல்லை அனுட்டித்து காட்டியதை சொன்னார். இது எத்தனை பேருக்கு அமையும் நமக்கு தெரியாது, சொல்கிறது ஒன்றா இருக்கும் செய்கிறது வேறையாக இருக்கும். இப்போ அது நம்ம பேச்சு, அது நம்ம தலைப்பில்லை. ஆனால் அதனால்தான் பொய்யில்லாத மணவாள மாமுனிகள் என்று இவருக்கு திருநாமம் மிக சால பொருந்தும். சீவச்சன போஷணத்தை பற்றி சொல்லும்போது அன்னபுகழ் முடும்பை அன்னல் என்ற அதுக்கு அடுத்த பாசுரம் முன்னங்குழுவோர் மொழிந்த மசலங்கள் தன்னை மின்னணியாய் சேரச் சமைத்தவரே சீர் வசன போனது மென்னும் பேர் என்று முன்னோர்கள் மொழிந்த வசனத்தை கொண்டே அந்த ஸ்ரீவச்சன பூஷ்ண திவ்ய சாஸ்திரம் அமைந்திருப்பதாக சுவாமி மாமுனிகள் உபதேசர மாலையிலே உபதேசரத்ன மாலையிலே பாசுரம் இடுகிறார். அதே தான் திருவாயுணுத்தந்தாதிக்கும் சரி மற்ற கிரந்தங்களுக்கும் சரி மாமுனிகள் முன்னோர்கள் என்ன சொன்னாலோ அதை அப்படியே அனுட்டித்து கொண்டு அதை சொல்லாலேயோ பொருளாலேயோ ரெண்டும் சேர்ந்த தொகுத்துரைத்தார். இது எல்லா திருவாயுணுத்தந்தாதிலையும் பார்க்கலாம். பல மகனியர்கள் இந்த ஐப்பசி பிளவ வருஷம் ஐப்பசி திருமூல ஈட்டு பெருக்கருடைய திருநட்சத்திர வைபவத் தொடரிலே எல்லோரும் அதை பற்றி உபன்யசித்து கொண்டு வருகிறார்கள். அது அற்புதமாக காம்பீரியமாக கடல்லேருந்து முத்தெடுக்கிறாமல் அதை எடுத்து கொடுத்துட்டுருக்கா எல்லாரும். அது எப்படி இந்த ஈட்டு ஸ்ரீ சக்தி அப்படியே இதில் பிரதிபலிக்கிறது, இல்லை அந்த ஆழ்வாருடைய திருவுள்ள கருத்து இங்கே அப்படியே ஒரு ரெண்டு வரி ரெண்டரை வரியில் ஒரு கேப்சியூல் மாதிரி ஆட்டம் மாதிரி கொடுக்குறார். இதை பேத்தெடுத்தால் அப்படியே இதை பேத்தெடுத்தால் அது தெரிச்சதுன்னா ஈடாப் அப்படியே மிளிரும், அப்படி இருக்குது. நம்ம வியாக்கியானங்களில் திருப்பல்லாண்டாக இருக்கட்டும் திருமாலையாக இருக்கட்டும் வியாக்கியான சக்கரவர்த்தி அந்தந்த வியாக்கியானத்தை அந்தந்த திவ்ய பிரபந்தத்தின் ஏத்தத்தை அருளி செய்யும்போது ஸ்ரீராமாயணம் போலையோ மகாபாரதம் போலையோ ரொம்ப விஸ்திரமாக இல்லாமலும் இல்லை பிரணவம் போலே சுருக்கமாக இல்லாமலும் ரொம்ப விரிவாக இருந்தாலும் அதை நாம் கிரகித்து அனுபவிப்பது அதை பயில்வது கடினம், ரொம்ப சுருக்கமாக இருந்தாலும் கடினம், அப்படி இல்லாமல் சுருக்கமாக இருப்பதாக திருமாலை திருப்பலாண்டு வியாக்கியானத்தில் சொல்வார். அதிலும் வைத்து கொண்டு இந்த 16 பாசரத்தை அர்த்தத்தும் ஈடு படித்து ஈட புரிஞ்சுக்கணும். அது இன்னும் சிரமம். இதை என்ன பண்ணார் அவர், எல்லோரும் உணரலாம்படி தமிழிலே சர்வரும் அதிகாரிகள் என்று ஆச்சாரியத்திலே அருளி செய்வது போல் அந்த தமிழில் ரெண்டு வரி இல்லை 2.5 வரியில் அந்த திருவாய்மொழியுடைய அரிய அருளிச்செயல் பொருளை ஆரியர்களைப் போல அருளிச்செயலாக தெரிந்ததுன்னு சொல்லுமா போலே நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி இதை கொடுத்துருள்கிறார் சுவாமி மனவாள மாமணிகள். அதனால்தான் சொல்லும் பொருளும் தொகை தொகுத்துரைத்தான்னு என்னமா தனியன் அது. அந்த தனியன் பார்க்க ரொம்ப எளிமையாக இருந்தாலும் அவருடைய கருத்தோ ஆழ்ந்திருக்கு. நம்ம இன்றைக்கி 5 பத்திலே நோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் என்ற அந்த 5 7 திருவாய்மொழி, அந்த சீவரமங்கல நகர் என்னும் வானமாவலை விஷயமான திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழித்தந்தாதியை நாம் சற்றே ஒரு தேவலை அனுபவிக்க இருக்கிறோம். மிக்க இரநிலையும் மெய்யாமுயிலும் தக்கநிதியும் திரையாகி தொக்கையிலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறையே இருக்கோன்னு சொல்லுவது போல் 3 சுருக்கி 5 ஆச்சாரியத்திலேயே இந்த அர்த்த பஞ்சக விஷயத்தை 4 திருவாய்மொழியாக நமக்கு பகுத்துரைக்கிறார் சுவாமி அடிபடு பெருமான் நாயனார். பரத்துவத்துக்கு உயர்த்தின் அணை 1 இப்படி. அப்போ உபாய விஷயமாக, அதாவது நெறி தக்க நெறி என்று சொல்லும் விஷயமாக எம்பெருமான் எப்படி அடைகிறது, எந்தெந்த திருவாய்மொழி சொல்கிறதுனா டக்குனு நோத்த 4 என்று தெரிவிக்கிறார் சுருக்கமாக. நோத்தலான்னா நோத்த நோன்பிலேன், 5 திருவாய்மொழி, 6 அடியனுடலம், 9 திருவாழ்மி, 8 திருவாழ்மி, 6 9 திருவாழ்மி மானே நோக்க நெல்லீர், 5 கடைசி திருவாய்மொழி பிறந்த வாரம் வளர்ந்த வாரம். இந்த 4 திருவாய்மொழியிலே ஆழ்வார் சரணம் போகுகிறார். அதில் முதல் திருவாய்மொழி நோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலுமின் உன்னை விட்டனும் ஆத்தகிற்கின்னிலேன் ஆரவின் அணையம்மானே என்ற வானமாமலை விஷயமான திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியோட கருத்து என்ன என்று நம்ம ஈட்டில் அவதாரிகளை பார்த்தா சுவாமி நம்பிள்ளை நமக்கு பழத்தை உரித்து தருவது போல் கொடுக்கிறார். இதுக்கு முன் திருவாய்மொழியில் கடல் ஞானம் செய்தனும் யானை என்னும்ல எம்பெருமானை இப்பயே அடைய வேணும் என்ற பாலிப்புறம் அதிகமாகுது ஆசை. அப்போது அணுக்கரித்து தரிக்கிறார் ஆழ்வார். கடல் ஞானம் செய்தது தானே, கடல் ஞானம் கொண்டேனும் யானே, கடல் ஞானம் கீண்டேனும் யானே, செய்து முன்னிறந்தோம் யானை என்னும், செய்வார்களை செய்வேனும் யானை என்னும்னு அப்படி எம்பெருமான் மாதிரி தன்னை பாவித்து கொண்டு அதை வைத்து கொண்டு ஆழ்வார் ஒரு சற்றே தரிக்கிறார். சரி, இப்போ ஆழ்வார் பார்க்குறார் கடல் ஞானம் 5 6 திருவாழ்மொழி முடிந்த பின்பும் அந்த அனுபவம் ஆன பின்பும் கூட எம்பெருமான் வந்து முகம் காட்டவில்லை, பலிக்கலை, பேர் கிடைக்கலை. அப்போது ஆழ்வாருக்கு ஒரு ஐயம் எழுறது. என்னன்னா, இந்த அணுக்கரித்து தரித்தாரே எம்பெருமான பிரிஞ்சு வாடுறார், எப்படியோ அடையணும்னு ஒரு துறை வந்துடுது. அப்போது அணுக்கரித்து தரிக்கிறார் ஆழ்வார். அணுக்கரித்துனா எம்பெருமான் மாதிரி பாவித்து, திருப்பாவையிலையும் பார்த்தோம் அந்த ஆரம்பத்தில் அவதாரிகளை, திருப்பா அவதாரிகளை இதுதான் காட்டுறார். அப்படி எம்பெருமான் மாதிரி பாவித்து சற்றே கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி கொள்கிறார். அப்போது எம்பெருமான் திருவுள்ளத்தில் இப்படி ஓடி இருக்கும்னு ஆழ்வார் நினைக்கிறாராம். எப்படி என்றால், நீ அணுக்கரித்து தரிச்ச, இப்படி அப்போ ஏதோ ஒரு வழியை பின்பற்றி நீ தரித்து என்னை அடைய பார்க்குற, அந்த வழி என்ன, அணுக்கரித்து தரிக்கிறதுன்னு ஒரு வழி. அப்போது நீ ஒரு ஏதோ ஒரு உபாயத்தை பட்டுகிறாய் என்று எம்பெருமான் நினைத்தானாக ஆழ்வார் நினைத்து கொண்டு, இது என்னடாது கைமுதல் இல்லாது நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், ஆக்கின் சன்னியும் அனநகதித்தும் கை தாளும் தடக்கையும் கோப்பி பணியும் அவர் கண்டிரலாம் எவ்வளோ இடத்துல பல இடத்துல சொல்லியிருக்கார் ஆழ்வார், இப்போவும் சொல்ல போகிறார். இருந்தாலும் எம்பெருமானுக்கு இப்படி ஒரு நினைப்பு வரக்கூடாது. அப்படி வந்தது நான் என்ன நினைப்பான்னா, சரி உபாயம்லாம் பண்ணிவிட்டு அது ரைப்பாட்டோம், அது முற்றட்டும், அப்புறம் இவனுக்கு பலனை கொடுக்கலாம் அப்படின்னு எம்பெருமான் இவர் உபாயம் பலிப்பதற்காக காத்துட்ருப்பானான். ஆனால் ஆழ்வார் வாஸ்தவமாக உபாயத்தையாக பண்ணார். எம்பெருமான் அடைகிறான்னு ஒரு வழியாக பின்பற்றினார், ஒரு நெறியாக பின்பற்றினார் அல்லவே. அவர் ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் என்ன? ஸ்ரீவச்சன போஷ்ண திவ்ய சாஸ்திரத்திலே பிரபன்னரம் மூணு வகையாக தெரிவிக்கிறார் சுவாமி புலலாச்சாரியார். அதாவது அஜ்ஞானத்தாலே பிரபன்ன ரஸ்மதாதிகள் நம்மை போன்றவர்கள், அஜ்ஞானமே தலையெடுத்திருக்கும், அஜ்ஞானம் எஞ்சி இருக்கும் அவர்களுக்கெலாம், நம்மை போன்றவர்களுக்கு. பிரகிருதி தத்துவத்தை பற்றி இருக்கும், பிரகிருதி தத்துவம் அஜ்ஞானத்தினால் சம்பந்தப்பட்டது, ஆகினால் அஜித் சம்பந்தத்தினால அஜ்ஞானம் எஞ்சி இருக்கும் நம்மை போன்ற பிரபன்னர்களுக்கு. ஆழ்வார் இந்த கோடியில் இல்லை, ஞானாதிக்கத்தாலே ஆழ்வார் ஆச்சாரியர்கள்னு ஞானம் அதிகமாக இருக்கும். ஆத்மஸ்வரூபத்தை பற்றினவர்கள் ஆச்சாரியர்கள். ஆத்மஸ்வரூபம் என்னது, எம்பெருமான் வந்து கை கொள்ள வேண்டும், அது உபாயம்னு தெரியும் வாழ்க்கை. அப்படி ஆச்சாரியர்கள் கூட இதுலேயும் ஆழ்வார்கள் கிடையாது. அப்போது பக்தி பாரவசியத்தாலே ஆழ்வார்கள். இப்போ ஆழ்வார்கள் பிரபன்னர்கள் எந்த கோடி, தங்கள் வசத்தை இழந்து எம்பெருமானுடைய பக்தியிலே பரவசப்பட்டவர்கள். எம்பெருமானை வசப்பட்டான் அவருடைய ரூப குண வடிவழக சௌந்தரிய ஸ்வரூபத்திலே, அப்படி வசப்பட்டார்கள். அப்படி வசப்பட்டால் ஈஸ்வர தத்துவத்தை பற்றிட்டான். ஈஸ்வர தத்துவத்தை பற்றினா இப்போவே அவர் அடையணுன்ற துவரம் மிஞ்சிருது. மும்மூச்சுப்படி துவயப்பிரகடன ஆரம்பத்தில் இதுதான் சுவாமி புள்ளலாச்சாரியார் பேட்டுக்கு தெரிக்கியும் பேர் தப்பாது என்று துணிந்திருக்கின்றார். இதெல்லாம் ஆழ்வாருடைய அனுபவத்தை பார்த்து தான் அதெல்லாம் தெரிகிறது. அதெல்லாம் கோடிஃபை எப்படி பண்ணார் சுவாமி புள்ளலாச்சாரியார்? ஆழ்வார் அனுபவத்தை பார்த்தான் இந்த மாதிரி அனுபவங்கள். இப்போ ஆழ்வார் பார்க்குறார், இப்படி நம்ம பெருமானை அடையணும்னு நம்ம துடிக்கிறோம், அந்த துடிப்பினாலே இந்த அணுக்கடித்து தரிக்கிறதோ அதெல்லாம் ஏற்படுறது. இதெல்லாம் ஒரு உபாயமாக அனுஷ்டித்தோம் இல்லையே, நம்மள்ட்ட உபாயம் என்ன இருக்கு? முதல்ல உபாயம் சூன்யமாக தான் இருக்கும், கைமுதல் இல்லாமை, வேறு புகழ் இல்லை, இது ரெண்டும் இருக்கு நம்மண்ட. அப்போது இதை வெளியிட வேண்டும் எம்பெருமானிடம். ஏன்னா அவன் எங்கேயான மிஸ்கன்செப்ஷனில் ஆழ்வார் உபாயத்தை பற்றி நெறி காட்டி நீக்குதியோன்னு இதே ஆழ்வார் பெரிய திருவந்தாதியில் சொல்கிறார். வேறு நெறியை பின்பற்றி வரட்டும்னு விட்டுட்டான்னா ஆயினால் அந்த நிலைமை வரக்கூடாது என்று தன்னுடைய உபாய சூன்யத்தை அறிவிக்கிறார் ஆழ்வார் இந்த திருவாய்மொழியிலன்னு நம்மளுடைய சுவாமி நம்மளையோட திருவுள்ளம். அப்போ அறிவிக்குங்கால் இந்த நோத்த, அதாவது கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை, என்னென்ன ஆனால் ஒன்று பிரிஞ்சு இருக்க முடியல, இதுதான் என் நிலைமை. இதை எல்லோரும் அறியும்படி பறைசாட்டுகிறார் ஆழ்வார், முக்கியமாக எம்பெருமானுக்கு விண்ணப்பிக்கிறார். வெளிப்படையாக சொல்லணும், அதை அனௌன்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறார் அதை பப்ளிக்காக. அப்போ என்ன முக்கியமான விஷயம்? தன்னிடம் உபாயம் இல்லைன்றதை வெளிப்படையாக சொல்லணும், இதுதான் ஈட்ட அவதாரிகள் இருக்குது. உபாய சூன்யத்தை அறிவிக்கணும், ரெண்டாவது தன் கைமுதல் இல்லாமையே அறிவிக்கணும், அனன்யகதித்துவத்தை அறிவிக்கணும், எம்பெருமானை பிரிஞ்சு வாட முடிகிறது அதையும் தெரிவிக்கணும். இதெல்லாம் சுவாமி மணவாள மாமலுக்கு அப்படியே சம்மரைஸ் பண்ணி காயின் பண்ணுறார். நோத்தனோன் பாதியிலேன், முடிஞ்சு போச்சு. நோத்தனோன் விலேன், நுண்ணறிவிலேன், ஆயுளுமின் உண்ண விட்டொன்னும் ஆத்தகிற்கின் நிலேன், அரவினையம்மானே சேற்று தாமரை சன்னலோடு மலர்ந்து முதல் பாசுர, அப்படியே முதல் பாசுரத்தை குவிண்டசன்ஸை சாராம்சத்தை கொண்டு வருகிறார். முதல் வரியிலேயே நோற்றுறன்பு ஆதியிலேன் என்று. அப்போ கர்மயோக உபாய சூன்யத்தை அறிவிச்சாச்சு. அதாவது திருவாய்மையுடைய எசன்ஸை ஆழ்வார் மனசில் திருவுள்ளத்தில் ஓடும் உள்ள கருத்தை அப்படியே கொண்டு முதல் சொல்லிலேயே நிறுத்திவிட்டார் சுவாமி மணவாள மாமனிகள். அப்போது அந்த வீட்டில் இருக்க சொல்லு பொருள் ரெண்டுத்தையும் தொகுத்து உரைத்தார் என்று தனியனில் பார்த்தோமே. அதாவது நோத்து நோன்பு ஆதி, ஆதி என்றால் நோத்து நோன்பு என்பது கர்மயோகம். நோத்து நோன்பு இல்லை, என்ன செய்த வேள்வி இருந்தார் செய்த, அவன் என்ன வேள்வி பண்ணான்? ஒரு வேள்வியும் பண்ணலை. எம்பெருமானே உபாயம் உபயம் என்று அறுதியிட்டு இருந்தவர்கள் ஸ்ரீவலமங்கலத்தவர்கள், வானமாமலை வாசிகள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அப்படி அந்த வானமாமலையிலே ஆழ்வார் தெரிவிக்கிறார் இந்த அவனுடைய எப்படி இந்த ராவண பயல் இருக்கானே, ராவண பயல் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி கொம்பே ஸ்ரீ விஷ்ணு ஆழ்வானை ஏசிய போது ராவணோ நாமராட்சசகா ராட்சசேஸ்வரகா ராட்சராஜனாக தஸ்ய அனுஜ பிரா அனுஜ பிராதா விபீஷ்ண இதி ஸ்ருதே என்று அந்த ராவணன் ராவணப்பயல் இருக்கானே அவன் மகா கொடுமையானவன் ராட்சசராக இருக்கிறானே அவனுக்கு பின்பிறந்த தம்பி அப்பேற்பட்ட ஸ்ரீபீஷ்ண ஆழ்வான் மிகவும் பிரசித்தி பெற்றவன். ஏன் ஏன்னா அந்த ராவணனை கைவிட்டு எம்பெருமான உபாயம் என்று வேறற்ற மரம் போல் சாய்ந்தான். அப்படி எம்பெருமான் திருவடியில் வந்து புகழ் தஞ்சமாக போகணும் அப்படி ஆழ்வாரிங்க நோற்று நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் என்று வேறு உபாயம் இல்லை. நோத்த நோன்பில்லைன்னா கர்மயோகம் இல்லை, அறிவில்லைன்னா ஞானயோகம் இல்லை, நுண்ணறிவில்லைன்னா பக்தி யோகம் இல்லை. ஆக சாஸ்திரங்களில் எம்பெருமான் நியமித்த இந்த இதர உபாயங்கள் எனக்கு இல்லை என்று பறை சாற்றுகிறார். தான் சாற்று பேற்று கூந்தன் பேரருளே சாற்றுகிறேன். அப்போது எது உபாயம் இல்லை, உபாயம் இல்லை, உபாயம் இல்லைன்னா எம்பெருமான் அடையிறதுக்கு இதுதான் வழி என்று அடுத்த கேள்வி வருது. அந்த கேள்விக்கும் சுவாமி மணவாள மாமன்களே இந்த அடுத்த வரியிலேயே சொல்கிறார், பேற்றுக்கு உபாயம் அப்போ நோற்று நோன்பு இல்லை, கர்மயோகம் இல்லை, பக்தியோகம் இல்லை, ஞானயோகம் இல்லை, சரி ஏதோ அப்போ எம்பெருமான் அடைவதற்கு தகுந்த வழி, ஆத்மஸ்வரூபத்துக்கு சேர்ந்த வழி என்று பார்க்கையில் அந்த பரத்வ லட்சணம் பொருந்திய எம்பெருமானே அவனுடைய கிருபையே சாதனம்னார். எங்கே சொல்லியிருக்கார்னா பல இடத்துல சொல்லியிருக்கார், பேற்றுக்கு உபாயம் உந்தன் பேருளேன்னு மணவாள மாமணி அந்த ஓர் இரண்டு சொற்களை பிரயோகிக்கிறார். இது மோட்சோபாயம், அரவணனை அம்மானே ஏறி வீத்திருந்தாய் சீரமங்கை வாணனாய் கருளப்படை சக்கரப்படை வாணனாடை என் கார்முகில் வண்ணா என்று இப்படி அயரரும் அமரர்கள் அதிபதியான எம்பெருமான் அவனடியே நிர்கேதக கிருபை காரணமில்லை அருள், இந்த காரணமில்லை அருளே இரக்கமே கிருபையே உபாயம் என்று பேற்றுக்கு உபாயம் உந்தன் பேருளே. இது ஆறனுக்கு இது எப்படி சொல்கிறாருன்னா அருளாய் உயுமார் எனக்கு அந்த அருளை பற்றி பேசுகிறார். அருள் அருள் என்ன, எம்பெருமாடி கிருபை இரக்கம் காரணமில்லை அருள். அதாவது ஒத்தண்ட ஒரு எதிர்பார்க்காமல் நாம் செய்யும் கிருபை இருக்க எம்பெருமான் பண்ணான அது அருள். ஆறனுக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் என்று அருளை செய்தார். அதனால் வந்தருள் என் நெஞ்சிடம் கொண்டன்னார். பேர்பட்ட கிருபை யார் பண்ணுவாள், எம்பெருமானால் தான் பண்ண முடியும், அந்த கிருபை தான் உபாயம் அவனை அடைவதற்கு வழி என்று இதை. ஆகையாலே இவன் நிர்கேதக கிருபை தான் அவன் அடையிறதுக்கு வழி, வேறு வழி இல்லை. இதை வெளியிடுறார் இல்லையா, அதைத்தான் பேற்றுக்கு உபாயம் உந்தன் பேர்களே சாற்றுகிறேன் என்று சர்வரும் எல்லாரும் அறியும்படி பறையறைந்து சாற்றுகிறார் என்கிறார். அதனால் இப்படி இந்த நோற்று நோன்பு ஆதியிலேன் நுண்ணறிவிலேன், அதாவது கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் இல்லை. அப்போது என்னிடம் என்ன இருக்குன்னா எங்கள் கறவைகள் பிஞ்சிருந்த சொல்கிறாரு புண்ணியம் யாமுடையன்னு அந்த மாதிரி என்னுடைய கிருவை தான் எங்களுக்கு. அதனால் அது பேற்றுக்கு உபாயம் உந்தன் பேரு விளை சாற்றுகிறேன் என்று அதை சொல்கிறார். கடைசி வரிலையும் கடைசி பாசுரத்துலேயும் வைகள் தன் சீரமங்க மேய பத்து உடன் வைகள் பாடவல்லார் வானோர் காராமுதே என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அதையே இவரும் இந்த திருவாயுநூத்தந்தாதி கடைசியில் வரியில் ஆழ்வாரை பற்றி பிரஸ்தாபிக்கும் போது துதிக்கும் போது இங்கென்னிலை என்னும் எழில்மாறன் சொல்வல்லார் அங்கமரர்க்கு ஆறாமுது என்று அங்கே என்ன சொல்கிறார், மேய உடன் வைகள் மேய பத்து உடன் வைகள் பாடவல்லார் வானோர்க்கு ஆறாமுது. இந்த திருவாழ்மொழியை அபியசிக்க வல்லவர்கள் நித்திய சூரியனுக்கு ஆறாமுதம் போன்றவர்கள் என்ன அந்த தெரிவித்த கருத்தை இங்கே மணவாள மாமினியும் எழில்மாறன் சொல்வல்லார்ன்றார். அங்கே சீரமங்க மேய பத்துன்றத எழில்மாறன் சொல்வல்லார்னு சொல்லி வானோர்க்கு ஆறாமுது என்பதை அங்கவரர் காராமுது என்று அப்படியே எல்லோருக்கும் புரியும்படி எளிமையாக சொல்லும் பொருளும் தொகுத்துறை என்றதான்றதுக்கு இதை விட ஒரு சான்று வேணுமா, அகச்சான்றை விட பெரிய சான்றே கிடையாது, அப்பேற்பட்ட அகச்சான்றது. அதனால் நோத்தோ நோன்பு ஆதியிலேன் உன்னை விட்டு ஆத்தகத்திலேன், அதாவது உன்னை விட்டு பிரிய முடியல, என்னால் பிரிஞ்சு தடிக்க முடியவில்லை, அதுதான் நோத்தோ நோன்பிலே நுண்ணு ஆகிலுமினி உன்னை விட்டு ஒன்றும் ஆத்தகிற்கில்லைன்றத உன்னை விட்டு ஆற்ற கேட்கலேன். பே ஆனால் பேருக்கு என்ன? உன்னோட கர்மயோக ஞான யோகம் பக்தி இல்லாட்டிலும் அப்போ பேரடைவதற்கு உன் கிருபைதான் காரணம். அதை வெளிப்படையாக தெரிவிக்கிறேன். உபாய சூன்யத்தை என்று பேரொழு பேற்றுக்கு உபாயம் உந்தன் பேரொருளே. அது ஏகாரத்தில் என்னது? பேர் உபாயம் இல்லை அவதாரணத்தாலே. பேருளை பேருள் மட்டும்தான் காரணம், வேறு எதுவுமே காரணம் இல்லை என்று பறைசாற்றுகிறார் ஆழ்வார் என்றதே இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்லி இப்பேற்பட்ட அந்த திருவாய்மொழி அபியசிக் கல்லூரிகள் நித்திசூரலுக்கு ஆறாமதம் போன்றவர்கள் என்பதை எழில் மாறன் சொல்வல்லார் அங்கமரருக்கு ஆறாமது என்று இந்த நோத்த நோன்பு நாளிலும்னு உபாய சூன்வத்தை எம்பெருமான உபாயம் என்றதை ஆழ்வார் ரொம்ப அதிக அற்புதமாக தெரிவிக்கும் இந்த திருவாய்நூத்தாந்தேதியை ஒரு திவலை சுவாமி புள்ளலோகஞ்சியர் வியாக்கியானம் கொண்டு அனுபவித்தோம். இப்புவியில் அரங்கே சர்க்கீடழித்தான் வாழியே, எழில் திருவாய்மொழி பிள்ளை இணையடியோன் வாழியே, ஆய்ப்பதியில் திருமூல அவதரித்தான் வாழியே, அரவரசோ பெருஞ்சோதி அனந்தன் என்னும் வாணியே, எப்புவியும் ஸ்ரீசேதம் ஏத்தவந்தோன் வாணியே, இராறு மிதிராசர் எனமுதித்தான் வாழியே, முப்பொருடோன் மணிவடமும் முக்கோல் தரித்தான் வாழியே, மோதிரிய மணவாட மாமுனிவன் வாணியே, ஸ்ரீமதே ரம்மிதா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே, ஸ்ரீரங்க வாசினி பூயார் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம், ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.